லிங்க மகாபுராணம் லிங்கரூபியாய மகேஸ்வரன் மகர்ஷிமார்க்கு விவரிக்கிற சரித்திரபரவும் ஆத்மீயவாய விஷயங்களான அடங்கி இருக்கிறது. 108 அத்தியாயங்களுள்ள பூர்வபாகவும் 55 அத்தியாயங்களுள்ள உத்தரபாகவான ஈ லிங்கபுராணத்தில் விவரணங்களோட அடிஸ்தானத்தில் நல்கி இருக்கிறது. பூலோகம், புவர்லோகம், ஸ்வர்லோகம், ஜனலோகம், தபோலோகம், சத்யலோகம், பிரம்மலோகம் என்னி 7 லோகங்களோட விவரணம், அவையுடைய விஸ்தீர்ணம், அநேக கோடி பிரம்மாண்டங்களோட விவரணம், பிதக்களுடைய விவரணம், தேவன்மாருடைய விவரணம், ருத்ரதேவன் பிரத்யேகதையும் விவரிச்சது சேஷம் யுகாரம்பம் முதல்க்கு யுகாவசானம் வரையுள்ள மாற்றங்கள் பூமி எப்பிரகாரம் நடக்கணும் என்னதும் பாரதத்தில் எப்பிரகாரமான ஜனசஞ்சயம் ஜீவச்சிருந்தது என்னது விவரணும் லிங்கபுராணத்தின் ஆதிய பாகங்களில் நல்கும். சிவன் பூஜ பாரதமெம்பாடும் நடந்திருந்ததி பிரத்யேகதையும் 28 ரூபேதங்களோடு கூடி சிவபூஜ பாரதத்தில் நடந்திருந்த பூஜா ரீதிகளை குறச்சும் ஆத்மீய பிரபாவத்தை குறச்சும் அதி மகத்வத்தை குறச்சும் ஈ பாகத்து விவரிக்கிண்டு. கூடாது வைஷ்ணவாராதகருடைய லட்சணம், வைஷ்ணவருடைய ஆச்சாரானுஷ்டானங்களும் விஷ்ணு மந்திர ஜபவும் ஆத்மீய தத்துவங்களும் எல்லாம் விவரிச்சு பௌத்திகவும் ஆத்மீயவாய அபிவிருத்திக்காய்ட்டு சுதர்சனச்சக்கரச்சரிதம், வைஷ்ணவ பூஜாவிதிகள், சிவஸ்துதி, இவையெல்லாம் எப்பிரகாரமான சமகிரமாக வர்த்திக்கிறது என்னும் சூச்சிப்பிக்கணும். ஒரு பட்சே வைஷ்ணவரென்னும் சைவரென்னும் ரெண்டு விபாகம் உண்டாயிருந்த பாரதத்தில் அவர் ஒரே சைதன்யத்தையான ஆராதிக்கிறது என் சூச்சிப்பிக்க வேண்டி ரச்சி அத்தியுஜமாக சிவன் தான் விவரிக்க ஒரு புராணமான சிவபுராணம் என் நமக்கு காண சாதிக்கும். மட்டொர்த்தத்தில் பாரதத்தில் ஈஸ்வர பஜனையுடைய அடிஸ்தானத்தில் விபாகீயத வளரும்போல் ஈ புராணங்கள் முழுவதும் தான் அப்பிரகாரமுள்ள விபாகீயதையே செருக்குவானும் ஏகத்வாவம் வருத்துவானும் சிரமச்சிருந்து லிங்கபுராணம் வாய்க்குபோல் மனசிலக்காம். அது அதிப்பிரதான மட்டொரு புராணமான பிரம்ம வைவர்த்த புராணம். 14 மனுக்களில் சாவர்ணி மனுவின் நாரத மகர்ஷி விவரிக்கிற நல்குன ஈ புராண கதா பிரவச்சனம் அத்தியுஜமாக பிரம்மச்சைதன்யத்தை குறச்சும் பிரம்மச்சைதன்யத்தின் விவர்த்தனமான வைவர்த்தத்தை குறச்சும் பிரம்மாண்டத்தை குறச்சும் விவரிச்சு பிரம்மசிருஷ்டி எப்பிரகாரமான நடக்கிறது எது விவரிக்கணும். தொடர்ந்து ஸ்ரீகிருஷ்ணன் கத, கிருஷ்ணனும் ஸ்ரீ நாராயணனும் தம்மிலுள்ள பந்தம், பிரம்மத்தின் வைவர்த்தத்திலூட பரிணாமம் சம்பவிச்சு எங்கனையான பிரபஞ்ச சிருஷ்டி வந்தது எீகிருஷ்ணன் விவரிக்கிறதாயிட்டுள்ள பாகம், அதுபோல தே அனவதி மகர்ஷிமாருடைய ஜனனம், ரிஷிவரியன்மாருடையும் பிதக்களுடையும் தேவன்மாருடையும் தம்மிலுள்ள பந்தம் இவையெல்லாம் விவரிச்சு குபேரன் சவனன் வம்சாவலியை குறச்சும் பிரம்மசிருஷ்டியுடைய விவரணவும் நல்கி ஒன்றாமத்தை பாகம் அவசானிக்கணும். லோகசிருஷ்டியும் பிரகதியை குறச்சுள்ள விவரணவும் நல்கி அனவதி சிரேஷ்டராய ஸ்திரீ புருஷன்மாருடைய சரித்திர கதையும் நல்கியதின் சேஷம் சிவச்சரித்திரத்திலேயும் பார்வதி தேவியுடைய உத்பவத்தை குறச்சும் சிவன் மகாத்மியத்தை குறச்சும் முருகன் முருகன் அவதாரமாக சுப்பிரமணியனை குறச்சும் அதுபோல தான் கணேசனை குறச்சும் விவரணம் நல்கிறதோடு கூடி அதிப்பிராதியமுள்ள பிரம்ம வைவர்த்த புராணம் அவசானிக்கணும். பிரம்மச்சைதம் வைவர்த்தனத்திலூட விவர்த்தனத்திலூட மானிஃபெஸ்டேஷனும் மானிப்புலேஷனிலூடையுமான சிருஷ்டி நடந்தது எது விவரிக்க பிரதான பாகம் அதினகத்தடங்கி இருக்கிறது கொண்டாடு பிரம்ம வைவர்த்த புராணம் என்னதின் பேருண்டாயது. அடுத்தது மத்ஸ்யபுராணமான மத்ஸ்யரூபியாய மகாவிஷ்ணு ஈ புராண கதகள் விவரிக்கிறது கொண்டாடு ஈ புராணத்தின் மத்ஸ்யபுராணம் என் பேருண்டாயது. 291 அத்தியாயங்களிலூட பிரம்மாவிட் மானசபுத்திரனாய மரீச்சியுடையும் நாரதன் திதியுடையும் ஜனனத்தை குறச்சும் திரிமூர்த்திகளுடைய உல்பவத்தை குறச்சும் மன்வந்தரங்களுடைய விவரணத்தை குறச்சும் சோமவம்சம், சூரியவம்சம், பிதவம்சம் என்னிவருடைய வம்சத்தை குறச்சும் விவரிச்சது சேஷம் பிதக்கள்க்காய் நடத்தேண்ட சிரார்தகர்மங்களோட மகத்வம், சிரார்தகல்பம், பிதபூஜனம், சபிண்டீகரணக்ரியகள் அதுவா பிண்ட சிரார்தாதி கர்மங்கள் இவையெல்லாம் விவரிச்சு சோமவம்சத்திலே யயாதியுடையும் புரூரவசின்டேயும் சரித்திரவும் கஜதேவயானியுடைய கதையும் சர்மிஷ்டையுடையும் தேவயானியுடையும் கலகவும் யயாதியுடைய சொர்க்காரோகணவும் விவரிச்சது சேஷம் மட்டொரு விஷயமாக வர்ணாசிரம தர்மங்களிலேக்கு மத்ஸ்யபுராணத்தின் கத நீங்குகையான. அப்படின்னும் லோகச்சரித்திரத்தை குறித்தும் யது, விஷ்ணி, அனு, புரு, அக்னி എന്നീ വംശങ്ങളെ കുറിച്ചും അതിലെ രാജാക്കന്മാരുടെ ധാർമ്മിക ചര്യകളെ കുറിച്ചും വിവരിക്കുന്നു. കൂടാതെ ഭാരതത്തിലെ അതിപ്രധാനങ്ങളായ ക്ഷേത്രങ്ങള്, ദേശങ്ങള്, പുണ്യനദികള്, പുണ്യതീർത്ഥങ്ങള്, അവയിൽ ദർശനം നടത്തുമ്പോഴും കുളിക്കുമ്പോഴും ആ ജലം കുടിക്കുമ്പോഴും എന്തെല്ലാം മഹത്വവും ആത്മീയ മോക്ഷവും ലഭിക്കുന്നു എന്ന വിവരണവും, കൂടാതെ ഋഷി പരമ്പരകളുടെ ഭൃഗു, ആംഗീരസ്, വിശ്വാമിത്രൻ, കശ്യപൻ, വസിഷ്ഠൻ, പരാശരൻ, അഗസ്ത്യൻ എന്നിവരുടെ വംശാവലിയെക്കുറിച്ചും അനവധി രാജാക്കന്മാരുടെ വംശാവലിയെക്കുറിച്ചും വിവരിച്ചതിനു ശേഷം ഓരോ രാജാവിൻ്റെയും ധർമ്മം എന്താണെന്നും രാഷ്ട്രത്തിൽ ശിക്ഷ നിയമങ്ങൾ എപ്രകാരം നടപ്പാക്കണമെന്നും ജനതതിയുടെ ആരോഗ്യകരമായ ഭൗതികവും ആത്മീയവുമായ വളർച്ച എപ്രകാരം സാധ്യമാകണമെന്നും വിവരിക്കുന്നു. കൂടാതെ വിഷ്ണുവിൻ്റെ വാമനാവതാരത്തെക്കുറിച്ചും വരാഹാവതാരത്തെക്കുറിച്ചും സുദീർഘമായ വിവരണങ്ങളും മത്സ്യപുരാണത്തിൽ നൽകിയിട്ടുണ്ട്. കലിയുഗ ആരംഭത്തിനെക്കുറിച്ചും ആ കാലത്ത് ഉണ്ടായിരിക്കേണ്ട ദാനധർമാദികളെക്കുറിച്ചും വിവരിച്ചതിന് ശേഷം മത്സ്യപുരാണം പഠിക്കുന്നത് കൊണ്ടുള്ള മഹത്വം എന്താണെന്ന് വിവരിക്കുന്നതോടുകൂടി മത്സ്യപുരാണ മഹത്വം അവസാനിക്കുന്നു. കൂർമ്മപുരാണം പാതാളത്തിൽ വെച്ച് കൂർമ്മരൂപിയായ വിഷ്ണു വിവരിക്കുന്നതാണ് ഇത്. 53 അധ്യായങ്ങളുള്ള പൂർവഭാഗവും 46 അധ്യായങ്ങളുള്ള ഉത്തരഭാഗവുമാണ് കൂർമ്മപുരാണത്തിലുള്ളത്. ബ്രഹ്മാവിൽ നിന്ന് 14 മനുക്കളുടെ സൃഷ്ടി, മരീചി ചരിത്രവും കശ്യപ ചരിത്രവും വൈവസ്വ മനുവിൻ്റെ വംശജമായ ഇക്ഷ്വാകുവിൻ്റെ ചരിത്രവും സൂര്യവംശം, ചന്ദ്രവംശം, യദുവംശം എന്നിവരുടെ വംശങ്ങളിൽ ജനിച്ച രാജാക്കന്മാരുടെ മഹത്വവും ഭാരതത്തിലെ പുണ്യക്ഷേത്രങ്ങളായ കാശി, പ്രയാഗ, ഗയ, ഹരിദ്വാരം, ഋഷികേശം എന്നീ സ്ഥലങ്ങളുടെ മഹത്വവും മറ്റ് അനവധി പുണ്യക്ഷേത്രങ്ങളിൽ സന്ദർശനം നടത്തുകയും ആത്മീയമായ തീർത്ഥാടനം നടത്തുകയും ചെയ്യുമ്പോൾ ലഭിക്കുന്ന അത്യുജ്വലമായ ആത്മീയവും ഭൗതികവുമായ ഉന്നതിയെക്കുറിച്ചും വിവരിക്കുന്നു. കൂടാതെ ജംബുദ്വീപ് അഥവാ ഏഷ്യാഭൂഖണ്ഡത്തിൻ്റെയും ലക്ഷദ്വീപിൻ്റെയും സുദീർഘമായ വിവരണവും ഈ ഭാഗത്ത് നൽകുന്നുണ്ട്. അടുത്ത ഭാഗം ഭക്തിയുടെ മഹത്വവും നിർമ്മലമായ ചിന്താധാരയെക്കുറിച്ചും മരണം വരെ ആചരിക്കേണ്ട ദാനധർമാദികളെക്കുറിച്ചും വർണ്ണാശ്രമധർമ്മങ്ങളെക്കുറിച്ചും വിവരിച്ചതിന് ശേഷം പൂജാകർമ്മങ്ങളും ആത്മീയ കർമ്മങ്ങളും നടത്തി ഭാരതത്തിലെ പുണ്യനദികളിൽ തീർത്ഥാടനവും നടത്തി അവസാനം വരെയും മോക്ഷപ്രാപ്തിക്കായി ഈശ്വര പ്രാർത്ഥനയും ധർമ്മചര്യയും അനുഷ്ഠിക്കേണ്ട മഹത്വവും വിവരിക്കുന്നതോടുകൂടി കൂർമ്മപുരാണം അവസാനിക്കുന്നു. വരാഹപുരാണം വരാഹമൂർത്തി വിവരിക്കുന്ന 218 അധ്യായങ്ങളുള്ള പുരാണമാണിത്. 4 വർണ്ണങ്ങളുടെയും കർമ്മധർമ്മങ്ങളെക്കുറിച്ചുള്ള വിവരണം, ഗൗരിയുടെ വിവരണം, പരമേശ്വരനും ഗൗരിയും തമ്മിൽ വിവാഹം നടത്തുന്നതും ഗണപതിയുടെ ജനനവും വിവരിച്ചതിന് ശേഷം 7 ഭൂഖണ്ഡങ്ങളെക്കുറിച്ചും വിവരിച്ച് ജംബുദ്വീപിൻ്റെ പ്രത്യേകതയും ഇവിടെയുള്ള അനവധി പർവ്വതങ്ങളുടെ വിവരണങ്ങളും സസ്യലതാദികളുടെ മഹത്വവും പുണ്യക്ഷേത്രങ്ങളുടെ മഹത്വവും ഭൂമിശാസ്ത്രപരമായി ഭാരതത്തെ 9 ഖണ്ഡങ്ങളായി ഭാഗിച്ചതിന് ശേഷം അവിടെ ജീവിച്ചിരുന്ന വ്യക്തികളുടെ ഭൗതിക കാര്യവിവരണങ്ങളും നൽകിയതിന് ശേഷം സപ്തദ്വീപുകളായ ശാഖ, കുശ, ക്രൗഞ്ച, ശാൽമലി എന്നീ 4 ദ്വീപുകളുടെ ജന്തുസസ്യലതാദികളെക്കുറിച്ചുള്ള വിവരണങ്ങളും സുദീർഘമായി നൽകുന്നു. കൂടാതെ മഹാവിഷ്ണുവിൻ്റെ അവതാരത്തെക്കുറിച്ചും ഹിരണ്യാക്ഷ ചരിത്രത്തെക്കുറിച്ചും ഹിരണ്യാക്ഷനിൽ നിന്ന് ഭൂമിയെ രക്ഷിക്കുവാൻ വേണ്ടി ബ്രഹ്മാവിൻ്റെ നാസികയിൽ നിന്ന് വരാഹ അവതാരം ഉണ്ടായത് എപ്രകാരമാണെന്നും വിവരിക്കുന്നതോടുകൂടി വരാഹപുരാണം അവസാനിക്കുന്നു. അടുത്തത് വാമനപുരാണമാണ്. 2 ഖണ്ഡങ്ങളിലായി 52-40 അധ്യായങ്ങൾ വീതമുള്ള വാമനപുരാണത്തിൽ മനുഷ്യൻ്റെ ഉത്ഭവത്തെക്കുറിച്ചും ശിവാവതാരങ്ങളെക്കുറിച്ചും ദേവാസുര വൈരത്തെക്കുറിച്ചും വിവരിച്ച് ദേവീദേവന്മാരുടെ പ്രത്യേകതകളും കലിയുഗത്തിൽ നടത്തേണ്ട അത്യുജ്വലങ്ങളായ ദാനധർമാദികളെക്കുറിച്ചും ഈശ്വരോപാസനയെക്കുറിച്ചും വിവരിച്ച് മരണശേഷം നടത്തേണ്ട അനവധി വിഷയങ്ങളെക്കുറിച്ചും ഇവിടെ വിവരിക്കുന്നുണ്ട്. കൂടാതെ വിഷ്ണുവിൻ്റെ കഥകൾ വിവരിക്കുന്ന സമയത്ത് വാമനാവതാരത്തിൻ്റെ മഹത്വം, അപ്രകാരം വാമനാവതാരം ഉണ്ടാകുവാൻ കാരണഭൂതമായ ബലിയുടെ ചരിതവും വിവരിക്കുന്നു. കൂടാതെ സരസ്വതി സ്തോത്രത്തെക്കുറിച്ചും ഭാരതത്തിലെ അനവധി തീർത്ഥങ്ങളെക്കുറിച്ചും വനങ്ങളെക്കുറിച്ചും ശിവക്ഷേത്രങ്ങളെക്കുറിച്ചും വിവരിച്ച് பழைய பாரதீயருடைய தானதர்மாதிகளோட பிரத்யேகதை எந்தாயிருந்தும் ம்ளேச்சவம்சத்தில் ஜனிச்சவர் இப்பிரகாரம் நடத்தாத்தது கொண்டு அவன் அவன் அவர் நீச்சன்மராய் தீர்ந்தது எந்த கொண்டாணும் விவரிச்சது சேஷம் மகாபலியே பாதாளத்திலேக்கு தாழ்த்த கத ஈ வாமன புராணத்திலே ரெண்டாம் பாகத்தும் வீண்டும் ஆவர்த்தனம் என்ன போல நல்கி கூடாது பிரஹ்லாதன் பௌத்திரனான மகாபலி என்னறியாமல்லோ ஆ பிரஹ்லாதன் தீர்த்தயாத்திர மகாபலியுடைய தேகாந்தர்தானத்தின் சேஷம் பிரஹ்லாதன் தீர்த்தயாத்திரையை குறச்சும் வாமனாவதார மகாத்மியத்தை குறச்சும் விவரிக்கிறதோடு கூடி வாமன புராணம் அவசானிக்கணும். ஸ்கந்த புராணத்தில் அதிபிருஹத்தாய ஏழு கண்டங்களானது மகேஸ்வர கண்டம் என்ன ஆதிய பாகத்தில் சிவஸ்துதியும் சிவன் அனவதி அவதாரங்களும் இந்திரன் சரித்திரவும் சிவனுமாயி பந்தப்பட்ட எல்லா கதகளும் சுப்பிரமணிய ஜனனவும் கணேசன் ஜனனவும் பார்வதியுடைய அவதாரவும் தொடங்கி அருணாச்சல தேசத்துள்ள அனவதி க்ஷேத்திரங்களோட பிரத்யேகதையும் விவரிக்கணும். கூடாது ஆந்திரப்பிரதேசில் உள்ள ஸ்ரீ வெங்கடாச்சலபதி க்ஷேத்திரத்தை குறிச்சும் ஆந்திரதேசத்தில் அடங்கி நிர்மிச்சிருக்கிற அக்காலத்தை அனவதி க்ஷேத்திரங்களே குறிச்சும் ஸ்ரீனிவாச பூஜையை குறிச்சும் விவரிக்கிண்டு. தொடர்ந்து பதிரீகாசிரமத்தை குறச்சும் பதிரிநாத க்ஷேத்தத்தை குறச்சும் கார்த்திக மாசத்திலே விரதங்களும் ஆச்சாரானுஷ்டானங்களும் நடத்தினது கொண்டு உண்டாக நன்மகளை குறச்சும் 38 ஆச்சாரங்களும் 41 புண்ணியகர்மங்களும் எப்பிரகாரம் அனுஷ்டிக்கேண்டது என்னும் விவரிச்சது சேஷம் ஸ்ரீகிருஷ்ணாவதாரத்திலேக்கு ஸ்கந்தபுராணத்தின் அடுத்த பாகமாக உள்ள விவரணம் நமக்கு காண சாதிக்கும். ஸ்கந்தபுராணத்திலும் ஸ்ரீகிருஷ்ண ஜன்ம கதகள் வாய்க்குவான் சாதிக்கிறது புராண கதகளில் எல்லாம் அடங்கி இருக்கணும். பேரு சூச்சிப்பிக்கிறது போல ஒரு ஈஸ்வரன்டேயோ ஒரு அவதாரத்தின்டேயோ கதையல்ல அது என்று வியக்தமாக்கிறது கொண்டாணும். ஸ்ரீராம அவதாரவும் ராமதீர்த்தத்தை குறச்சும் தனுஷ்கோடியை குறச்சும் அதுபோல தே ராமேஸ்வரத்தை குறச்சும் விவரிக்கிற பாகங்களும் விவரிச்சது சேஷம் பஸ்மத்தினே மகாத்மியம் ருத்ராட்சத்தின் மகாத்மியம் சிவபூஜையுடைய மகாத்மியவும் விவரிக்கணும். தொடர்ந்து உத்தரபாரதத்திலே அனவதி க்ஷேத்திரங்களுடைய பிரத்யேகிச்சும் கேதாரத்தை குறச்சும் பத்ரிநாத க்ஷேத்திரத்தை குறச்சும் வாரணாசியை குறச்சும் தட்சேஸ்வர க்ஷேத்திரத்தை குறச்சும் எல்லாம் விவரிச்சு ஆ பிரதேசங்களில் தீர்த்தாடனம் நடத்தும்போல் உண்டாகும் மகத்துவத்தை குறச்சும் விவரிக்கணும். பின்னீடு அவந்தி தேசத்திலுள்ள அனவதி க்ஷேத்திரங்கள் பிரசித்தங்களாய க்ஷேத்திரங்கள் ஏதெல்லாம் ஆனால் விவரிக்கணும். ஈ பாகத்து 75 பரம் புராதனமாக க்ஷேத்திரங்களுடைய விவரணம் காணாம். கூடாது 200 பரம் தீர்த்தங்களுடைய விவரணவும் இதுகத்து நல்கிட்டு பாரதபூமிலே அனவதி தீர்த்தங்களே குறச்சும் க்ஷேத்திரங்களே குறச்சும் அனவதி ரிஷிவரியன்மாருடைய ஆசிரமங்கள் எவடையான உண்டாயிரத்து என்னதே குறச்சும் மகாபாரத ராமாயண கதகளிலே கதாபாத்திரங்களுமாய் ஈ ஆசிரமங்களுக்குள்ள பந்தம் எந்தாணும் விவரிச்சது சேஷம் காஷி ராஜாக்கன்மாருடைய சரித்திரவும் சக்கரபாணி மணிபத்ரன் என்ீ க்ஷத்ரிய ராஜாக்கன்மாருடைய பிரத்யேகதையும் மகத்துவவும் விவரிச்சு 11 ஏகாதச ருத்ரன்மாருடைய விவரணவும் த்வாதச ஆதித்யன்மாருடைய விவரணவும் நல்கியதின் சேஷம் ஸ்கந்த புராணத்தின் உத்பவம் எப்பிரகாரமான விவரிக்கணும். கூடாது அனவதி ருத்ரக்ஷேத்திரங்களே குறச்சும் தீர்த்த ஆடன கேந்திரங்களே குறச்சும் தாமோதர க்ஷேத்திரத்தை குறச்சும் கங்கேஸ்வர க்ஷேத்திரத்தை குறச்சும் கோடீஸ்வர க்ஷேத்திரத்தை குறச்சும் ஓரோ ஸ்தலங்களான இவ ஈ ஸ்தலங்களே குறிச்செல்லாம் விவரிச்சதின் சேஷம் துவாரகையுடைய மகத்துவவும் ஸ்ரீகிருஷ்ணன் அவதார லட்சியங்களும் விவரிக்கணும். அடுத்தது பிரம்மாண்ட புராணமான நைமிஷாரண்யத்தில் விவரிக்கிற ஈ பிரம்மாண்ட புராணத்தில் ருத்ரதேவன்மாருடைய கத ஜம்புத்வீபின் மகத்துவம் மட்டு புராணங்களில் விவரிச்சிருக்கிறது போல தே உள்ள அனவதி வம்சங்களுடைய கதகளும் நல்கியதின் சேஷம் கிரகங்களுடையும் நட்சத்திரங்களுடையும் அஸ்ட்ரோனமிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கூடி பிரம்மாண்ட புராணத்தில் காணாம். கிரகங்களில் சூரியன் செலுத்தின சுவாதீனத்தை குறச்சும் 4 யுகங்கள் எப்பிரகாரமான உண்டாகிறது என்னதே குறச்சும் விவரிச்சது சேஷம் ரிஷிவரியன்மாருடையும் மனுக்களுடையும் கதகளை குறித்து சுதீர்க்கமாய விவரணம் பிரம்மாண்ட புராணத்தில் நல்கிருக்கணும். பிருகுவம்சத்தை குறச்சும் அதினுசேஷம் பிருகுவிட் விவரணத்திலூட நரசிம்ஹாவதாரத்தை குறச்சும் தனுவம்சத்தை குறச்சும் അത്രി ഋഷിയുടെ വംശപരമ്പരയെക്കുറിച്ചും കശ്യപ വംശത്തിൻ്റെ വിവരണത്തെക്കുറിച്ചും അദ്ദേഹം വിവരിക്കുന്നതായ പിതൃകർമ്മങ്ങളുടെ അടിസ്ഥാന ആചാര വിചാരങ്ങളെക്കുറിച്ചുമുള്ള വിവരണങ്ങൾ ഈ ബ്രഹ്മാണ്ഡ പുരാണത്തിൻ്റെ അവസാന ഭാഗത്തിൽ നൽകിയിരിക്കുന്നു. കൂടാതെ ഹയഗ്രീവ അഗസ്ത്യ സംവാദവും അമൃതമതന കഥയും അനവധി അസുരന്മാരുടെ ജയാപജയങ്ങളെക്കുറിച്ചും അസുര ദേവ യുദ്ധങ്ങളെക്കുറിച്ചും ഭഗവതിയും ദേവിയുടെയും ജനനത്തെക്കുറിച്ചുള്ള വിവരണങ്ങളും ബ്രഹ്മാണ്ഡ പുരാണത്തിൽ തന്നെ അടങ്ങിയിരിക്കുന്നു. ദേവി മഹാത്മ്യവും ഇവിടെ നമുക്ക് മറ്റൊരു രീതിയിൽ വിവരിച്ചിരിക്കുന്നതായി കാണാം. 628 അധ്യായങ്ങളുള്ള പത്മപുരാണമാണ് അതിബൃഹത്തായ മറ്റൊരു പുരാണം. ആത്മീയവും ഭൗതികവുമായ നൂറുകണക്കിന് ആചാരങ്ങളെക്കുറിച്ചാണ് പത്മപുരാണം ആദ്യം തന്നെ വിവരിക്കുന്നത്. 187 അധ്യായങ്ങളുള്ള ഭൂമിഖണ്ഡത്തിൽ രാമായണ കഥ സംഗ്രഹരൂപത്തിൽ പൂർണ്ണമായും നൽകിയിരിക്കുന്നു. 26 അധ്യായങ്ങളിലൂടെ ശ്രീകൃഷ്ണ കഥയും പൂർണ്ണമായും വിവരിക്കുന്നു. കൂടാതെ മത്സ്യാവതാരം മുതൽക്ക് കൃഷ്ണാവതാരം വരെ മഹാവിഷ്ണുവിൻ്റെ അവതാരങ്ങളെക്കുറിച്ച് 113 അധ്യായത്തിൽ കണ്ടിന്യൂസ് ആയിട്ടുള്ള വിവരണവും പാതാളഖണ്ഡത്തിൽ നമുക്ക് കാണുവാൻ സാധിക്കും. കൂടാതെ സൃഷ്ടികർത്താവായ ബ്രഹ്മാവിനെ വഹിക്കുന്ന മഹാവിഷ്ണുവിൻ്റെ നാഭിയിൽ നിന്ന് ആരംഭിക്കുന്ന താമരയെക്കുറിച്ചുള്ള വിവരണം 82 അധ്യായങ്ങളിൽ കാണാൻ സാധിക്കും. സ നാഭികമലേ വിഷ്ണോ സ്ഥിതോ ബ്രഹ്മപ്രജാപതി. നാഭികമലത്തിലുള്ള ആ പത്മത്തിൽ സ്ഥിതി ചെയ്യുന്ന ബ്രഹ്മപ്രജാപതിയുടെ പ്രത്യേകതയും വിവരിച്ച് 282 അധ്യായങ്ങളിലൂടെ 7 കോണ്ടിനെന്റുകളായ സപ്തദ്വീപുകളുടെ വിവരണവും അതിൽ ഏഷ്യാഭൂഖണ്ഡമായ ജംബുദ്വീപിൻ്റെ പവിത്രതയും പ്രത്യേകതയും വിവരിച്ച് ഭാരതത്തിൻ്റെ അനേകം ഋഷിവര്യന്മാരുടെ ജനനകഥയും അവരുടെ ചരിത്രവും രാജവംശജരുടെ ധർമ്മനീതിശാസ്ത്രവും വിവരിക്കുന്നതോടുകൂടി അത്യുജ്വലമായ പത്മപുരാണം 628 അധ്യായങ്ങളിലൂടെ വിവരിക്കുന്നത് അവസാനിക്കുന്നു. വായുപുരാണമാണ് 18 പുരാണം. വായുഭഗവാൻ വിവരിക്കുന്ന പുരാണമായതുകൊണ്ടാണ് ഇതിനെ വായുപുരാണം എന്നറിയപ്പെടുന്നത്. 2 ഖണ്ഡങ്ങളിലായിട്ട് ഈ പുരാണത്തിൽ 111 അധ്യായങ്ങളാണുള്ളത്. പ്രപഞ്ചത്തിലെ ചരാചരങ്ങളുടെ സൃഷ്ടി, മനുഷ്യരുടെ ഉത്ഭവം, 4 വർണ്ണങ്ങളുടെ ഉത്ഭവം, ദേവന്മാരുടെ സൃഷ്ടി, 14 മനുക്കളുടെ സുദീർഘമായ വിവരണം, മന്വന്തര കഥകൾ, ആശ്രമധർമ്മങ്ങളും വർണ്ണധർമ്മങ്ങളും വിവരിച്ച് ധർമ്മങ്ങൾ അനുഷ്ഠിക്കാത്തവരാചരിക്കേണ്ടതായ പ്രായശ്ചിത്ത വിധികളെക്കുറിച്ചും വിവരിച്ചതിനു ശേഷം ആത്മീയ കർമ്മങ്ങൾ അനുഷ്ഠിക്കേണ്ടതിൻ്റെ ആവശ്യകതയെക്കുറിച്ച് വിവരിക്കുന്നു. തുടർന്ന് കൽപ്പങ്ങളുടെയും യുഗങ്ങളുടെയും മഹായുഗങ്ങളുടെയും കാലയളവ് എത്രത്തോളമാണെന്നും ഋഷിവര്യന്മാരുടെ വംശപരമ്പര എന്തെല്ലാമാണെന്നും ദേവവംശത്തിൽ അടങ്ങിയിരിക്കുന്നവർ ആരെല്ലാമാണെന്നും വിവരിച്ചതിനു ശേഷം ഋഷിവര്യന്മാരുടെ മഹാത്മ്യത്തെക്കുറിച്ച് വിവരിക്കുന്ന അനവധി കഥകളും ഈ ജംബുദ്വീപമായ ഏഷ്യാഭൂഖണ്ഡത്തിൽ ഉണ്ടായിരിക്കുന്ന അക്കാലത്തുണ്ടായിരുന്ന വൃക്ഷലതാദികളുടെ പവിത്രത, പ്രത്യേകത, അവയിലെ ഔഷധികൾ ഏവയെല്ലാമാണെന്നും വിവരിക്കുന്നു. കൂടാതെ ഭാരതത്തിലെ പുണ്യക്ഷേത്രങ്ങളെക്കുറിച്ചും പുണ്യദേശങ്ങളെക്കുറിച്ചും ഭാരതഭൂമിയെ കർമ്മഭൂമിയെന്നും പുണ്യഭൂമിയെന്നും വിളിക്കാനുള്ള കാരണം എന്താണെന്നും വിവരിച്ച് അവസാന ഭാഗത്ത് ധ്രുവവംശത്തിലെ പൃഥ്വിരാജാവിൻ്റെ ചരിത്രവും 14 മനുക്കളുടെ വീണ്ടുമുള്ള വിവരണവും ഓരോ കാലയളവിൽ അനുഷ്ഠിച്ചിരിക്കുന്ന ആചാര വിചാരങ്ങളെക്കുറിച്ചും അതുപോലെ തന്നെ മഹാവ്രതങ്ങളെക്കുറിച്ചുമുള്ള വിവരണങ്ങളും നൽകി 18 പുരാണം അവസാനിക്കുന്നു. 18 മഹാപുരാണങ്ങൾക്ക് ശേഷം 18 ഉപപുരാണങ്ങളുണ്ട്. ശ്രീകൃഷ്ണൻ്റെ പുത്രനായ സാംബൻ്റെ പേരിൽ അറിയപ്പെടുന്ന സാംബപുരാണം 84 അധ്യായങ്ങളുള്ളതാണ്. സൂര്യദേവനെക്കുറിച്ചും സൂര്യൻ്റെ ഉത്ഭവത്തെക്കുറിച്ചും ബ്രഹ്മാണ്ഡ സൃഷ്ടിയെക്കുറിച്ചും സൂര്യസൃഷ്ടിയുടെ ഗഹനമായ ശാസ്ത്രീയ വിവരണത്തെക്കുറിച്ചും ഗ്രഹങ്ങളുടെ ഭ്രമണപഥത്തെക്കുറിച്ചും ആദിത്യരഥത്തെക്കുറിച്ചും സോമൻ്റെ ചന്ദ്രൻ്റെ ക്ഷയവൃദ്ധിയെക്കുറിച്ചും പൗർണമി അമാവാസി തുടങ്ങിയ അസ്ട്രോണമിക്കൽ പാരാമീറ്റേഴ്സിനെക്കുറിച്ചും വിവരിച്ചതിന് ശേഷം ഗ്രഹങ്ങളുടെയും സൂര്യൻ്റെയും പൂജാവിധികളെക്കുറിച്ച് വിവരിക്കുന്നതാണ് സാംബപുരാണം. ദേവീ ഭാഗവതം 12 സ്കന്ധങ്ങളിലായി ദേവിയും മറ്റനവധി അസുരന്മാരും തമ്മിലുള്ള യുദ്ധത്തെക്കുറിച്ച് വിവരിക്കുകയും അനവധി അവതാരങ്ങളെക്കുറിച്ചും സപ്തദ്വീപുകളെക്കുറിച്ചും ഈ ദ്വീപുകളിലുള്ള അസുരന്മാരുടെ ചരിത്രത്തെക്കുറിച്ചും അനവധി രാജാക്കന്മാരുടെ ചരിത്രത്തെക്കുറിച്ചും വിവരിച്ച് മഹാകാളി, മഹാലക്ഷ്മി, മഹാസരസ്വതി തുടങ്ങിയവരുടെ പൂജാവിധികളെക്കുറിച്ചും വിവരിച്ച് രുദ്രോപാസനയും വിവരിക്കുന്നു. കൂടാതെ கேனோபனிஷத்தின் விவரணம் பிரத்யேகமாக நல்கிதும் இது நமக்கு காணும் சாதிக்கும். காலிகா புராணம் 93 அத்தியாயங்களிலாய் சிவமாஹாத்மியம் விவரிக்கிற உபபுராணமான காலிகா புராணம். சிவன் அனவதி ஸ்தோத்திரங்களும் பூஜாவிதிகளுமான இது நல்கி மத்தியபாகத்தாய். மகாவிஷ்ணுவிட் அவதாரமாக ஸ்ரீகிருஷ்ணச்சரித்திரவும் அனவதி விரதங்களுடைய ஆச்சாரங்களிலூட லபிக்கிற மோட்சப்பிராப்தியை குறச்சும் விவரிக்கணும். நாரத புராணம் 56 அத்தியாயங்களிலாய் பாரதக்ஷேத்திரத்தின் மகத்வத்தை குறச்சும் இவடையுள்ள தீர்த்தங்களே குறச்சும் தேவஸ்தானங்களே குறச்சும் அவதாரங்களோட மகத்வத்தை குறச்சும் ஜனததியுடைய வர்ணாசிரம தர்மங்களே குறச்சும் சதாச்சாரபோதத்தை குறச்சும் பிரம்மச்சாரி விரதத்தை குறச்சும் வேத படன ரீதியை குறச்சும் கிரகஸ்தாசிரமத்தை குறச்சும் ஸ்ரார்த்தகர்மாதிகள் அனுஷ்டிச்சிருந்த பிராமணரை குறச்சும் ரிஷிவரியன்மார் அவ எப்பிரகாரம் அனுஷ்டிக்கணும் உபதேசிச்சதினே குறச்சும் வேத வேதாங்கங்கள் படிக்கேண்டதி பிரத்யேகதே குறச்சும் நாரதன் உபதேசிக்க உபபுராணம் அத்தியுஜமாக ஆச்சாரங்கள் நிறைய ஒரு புராணமான ஹரிவம்ச புராணமான. 66 சர்க்கங்களிலாய் விவரிக்கிற மட்டொரு புராணம் வீரசேனன் பூர்வாச்சாரியன்மராய பத்ரசேனன் சித்தசேனன் தேவநந்தி வஜ்ரசூரி மகாசேனன் ரவிசேணன் சிம்ஹநந்தி சாந்திசேணன் என்னிவருடையும் வர்தமான மகாவீரன் சரித்திரவும் வர்தமான மகாவீரனும் அதுபோல தே அது ஜீவச்சிருந்த காலகட்டத்தில் பரிச்சிருந்த மட்டு ராஜாக்கன்மாருடையவும் நல்கியது சேஷம் அயோத்தியாயே குறச்சும் பாரத ராஜாவினே குறச்சும் உள்ள சரித்திரவும் பாஹுபலியுடைய அவதார உத்தேசத்தை குறச்சும் விவரிக்கணும். கூடாது ஹரிவம்சரித்திரவும் கௌசம்பி நகரத்தின் விவரணவும் ஆரியன் மனோரமையுடையும் புத்தனாய் ஹரி ஜனிச்ச கதையும் ஹரிவம்சத்திலூட நல்கும். மட்டொரர்த்தத்தில் ஜெயினவம்சத்தின் கதையும் ஜெயினவம்சத்திலே ஜனததியும் ஸ்ரீகிருஷ்ணன் பின்தலைமுறையும் தம்மிலுள்ள பந்தவத்தை குறித்து விவரிக்கிறதும் இதினகத்து காணும் சாதிக்கும். தொடர்ந்து ஸ்ரீகிருஷ்ணச்சரித்திரவும் வாசுதேவன் ஜராசந்தன் கம்சன் தேவகி விவாஹம் தொடங்கிய கதகளும் இதினகத்து அவசான பாகத்து விவரிக்கிண்டு. கூடாது ஸ்ரீகிருஷ்ணன் வனகமனவும் அந்தியவும் ஸ்ரீகிருஷ்ணசரீரம் துங்ககிரி நதியில் துங்ககிரி நதிதீரத்து தஹிப்பிக்கிறதே குறச்சும் பாண்டவர் நேமிநாதனில் நின்று தீட்சஸ்வீகரிச்சு வானப்பிரஸ்தம் நடத்தினே குறச்சும் மகாவீரன் நிர்வாணத்தை குறச்சும் ஜெயினவம்ச ஆச்சாரியன்மாருடைய பிரத்யேகதையை குறச்சும் ஹரிவம்ச புராணத்தில் விவரணங்களில் விவரணங்கள் நல்கிட்டு. விஷ்ணு தர்மோத்தர புராணம் ஒரு சிறிய புராணத்தை போல 3 உபகண்டங்களாயிட்டுள்ள புராணமான விஷ்ணு தர்மோத்தர புராணம். பூகோளத்தை குறச்சும் பாதாளத்தை குறச்சும் அவருடைய விஸ்தீர்ணத்தை குறச்சும் கூடாது மன்வந்தரங்களே குறச்சும் ஜியோகிரபிக்கல் எக்ஸ்பிளனேஷன்ஸும் நல்கிட்டுள்ள புராணத்தில் அனவதி ராஜாக்கன்மாருடைய பரணரீதிகளை குறச்சும் பாரதத்தில் உண்டாயிருந்த தீர்த்தஸ்நானங்களே தீர்த்தஸ்தானங்களே குறச்சுள்ள விவரணவும் மனுஷருடைய லட்சணத்தை குறச்சும் வேத வேதாங்கங்களோட மகத்வத்தை குறச்சும் தனுர்வேத கிரந்தங்களோட பிரத்யேகதே குறச்சும் சம்ஸ்கிருத பாஷையுட பிரத்யேகதையை குறச்சும் இத்திஹாச காவிய நாட்டியசாஸ்திராதி கிரந்தங்கள் அன்னு நிலநிந்திருந்தவையுடைய பிரத்யேகதே குறச்சும் அவையுடைய மகத்வத்தை குறச்சும் ரச்சயிதாக்களோட விவரணத்தை குறச்சும் ஈ விஷ்ணு தர்மோத்தர புராணத்தில் சுதீர்கமாய் விவரணங்கள் நல்கிட்டு. மகாவிஷ்ணுவிட் ஹம்சரூபத்தில் ரிஷிவரியன்மார்க்கு நல்கிற ஒரு உபதேசமாயிட்டான விஷ்ணு தர்மோத்தர புராணம் ரச்சிச்சிருக்கிறது. கல்கி அவதாரத்தை குறித்து விவரணம் நல்கிறதான கல்கி புராணம். கல்கியுடைய ஜனனத்தை குறச்சும் கல்கியுடைய வம்சபரம்பரகளை குறச்சும் சுதீர்கமாக விவரணம் இது காணும் சாதிக்கும். ஈ புராணத்தில் மாத்திரம் ஒரு பிரத்யேகதையுள்ளது தொடர்ச்சையாய கதாரூபத்தில் கல்கியுடைய ஜனனம் முதல்க்கு அந்தயாத்திர வரையுள்ள ஒரு கத அவதரிப்பிச்சிருக்கிறதாயிட்டான கல்கி புராணத்தின் பிரத்யேகத. முல்கல புராணம் முல்கலாச்சாரியன் ரச்சிச்ச பிரகத்தாய ஒரு உபபுராணமான 9 கண்டங்களுள்ள ஈ புராணம். மட்டு புராணங்களில் விவரிச்சிருக்கிறது போல தே அனவதி அசுரன்மாருடைய ஜனனவும் ஆ அசுரன்மாரெல்லாவரும் ஓரோ அவதாரமூர்த்திகளாய தேவன்மாருமாய் யுத்தம் செய்து நசிச்சதினே குறச்சும் அதுசேஷம் பாரதத்தின் விவரணம் நல்கிறதாயும் பாரதத்திலே க்ஷேத்திரங்களே குறச்சும் ஆச்சார விசாரங்களே குறச்சும் விவரிச்சது சேஷம் யுதிஷ்டிரன் சரித்திரம் பிரத்யேகமாக விவரிச்சிருக்கணும். யுதிஷ்டிரன் சரித்திரம் விவரிச்சது சேஷம் വീണ്ടും ഈശ്വരാവതാരങ്ങളുടെ വിവരണങ്ങൾ നമുക്ക് കാണാൻ സാധിക്കും. ഗണപതിയുമായി പ്രത്യേക ബന്ധമുള്ള അനവധി കഥകളും ഇവിടെ വിവരിച്ചിട്ടുണ്ട്. ധ്രുവന്റെ ഉൽപ്പത്തിയും ദേവാസുര യുദ്ധകഥയും അനവധി രാജാക്കന്മാരുടെ ഭരണരീതികളെ കുറിച്ചും വിവരിക്കുന്നതോടുകൂടി ഈ പുരാണം അവസാനിക്കുന്നു. ആദിപുരാണം 30 അധ്യായങ്ങളുള്ള ഭാരതത്തെ കുറിച്ച് വിവരിക്കുന്ന, ശ്രീകൃഷ്ണനെ കുറിച്ചും വസുദേവരെ കുറിച്ചും കംസനെ കുറിച്ചും ശ്രീകൃഷ്ണ ലീലകളെ കുറിച്ചും ശ്രീകൃഷ്ണന്റെ ദൈവീകാംശത്തെ കുറിച്ചും വിവരിക്കുന്ന ഒരു പുരാണം. പൂർണമായും ശ്രീകൃഷ്ണ ചരിതവുമായി ബന്ധപ്പെട്ടിരിക്കുന്നതാണ് ആദിപുരാണം. ആത്മപുരാണം തികച്ചും വ്യത്യസ്തമായ 18 അധ്യായങ്ങളുള്ള ഈ പുരാണത്തിൽ ഒന്നാമത്തെ അധ്യായം ഐതരേയോപനിഷത്ത്, 2-3 അധ്യായങ്ങൾ കൗശീതകി ഉപനിഷത്ത്, 4-7 അധ്യായങ്ങൾ ബൃഹദാരണ്യക ഉപനിഷത്തും, 8 അധ്യായം ശ്വേതാശ്വേതര ഉപനിഷത്തും, 9 അധ്യായം കടോപനിഷത്തിന്റെ സാരവും, 10 അധ്യായം നാരായണോപനിഷത്തിന്റെ സാരവും, ജാബാല ഗർഭോപനിഷത്ത്, ബ്രഹ്മോപനിഷത്ത്, പരമഹംസോപനിഷത്ത്, ഹംസോപനിഷത്ത്, ആരുണേയി ഉപനിഷത്ത്, ക്ഷുതികോപനിഷത്ത്, അമൃതാനന്ദ ഉപനിഷത്ത്, മഹത് ഉപനിഷത്ത്, ആത്മപ്രബോധോപനിഷത്ത്, കൈവല്യോപനിഷത്തിന്റെ സാരങ്ങൾ 11 അധ്യായത്തിലും, ചാന്തോക്യോപനിഷത് സാരം 12-14 അധ്യായങ്ങളിലും, തലവാകരോപനിഷത്ത് 14 അധ്യായത്തിലും വിവരിക്കുന്നു. അവസാനം പൂർവതാപിനി ഉപനിഷത്തും പ്രശ്നോപനിഷത്തും വിവരിച്ച് 18 അധ്യായത്തിൽ ഈശാവാസ്യോപനിഷത്തും നൽകി 18 അധ്യായങ്ങളിലൂടെ ഉപനിഷത്തുക്കൾ മാത്രം വിവരിക്കുന്ന ഒരു ഉപപുരാണമാണ് ആത്മപുരാണം. അടുത്തത് ബ്രഹ്മപുരാണമാണ്. ഭാരതഭൂമിയെക്കുറിച്ച് മാത്രം, പ്രത്യേകിച്ച് കേരളം, തമിഴ്നാട്, കർണാടക, ആന്ധ്ര, അതുപോലെ തന്നെ ഓഡ്രദേശം, മഹാരാഷ്ട്ര തുടങ്ങി എല്ലാ ദേശങ്ങളെക്കുറിച്ചും സുദീർഘമായി വിവരിക്കുന്ന, പുണ്യക്ഷേത്രങ്ങളുടെയും പുണ്യനദികളുടെയും വിവരണം നൽകുന്ന ഒരു പുരാണമാണ് ഇത്. അടുത്തത് വിഷ്ണുധർമ്മ പുരാണം. വിഷ്ണുവിൻ്റെ അനവധി അവതാരങ്ങളെക്കുറിച്ചും ധർമ്മപരിപാലനം നടത്തേണ്ടത് എങ്ങനെയാണെന്ന് വിഷ്ണു വിവരിക്കുന്നതിനെക്കുറിച്ചും ഇതിൽ വിവരിക്കുന്നു. നരസിംഹ പുരാണം രാജധർമ്മത്തെക്കുറിച്ചും മന്വന്തരങ്ങളെക്കുറിച്ചും മറ്റ് പുരാണ വിഷയങ്ങളെക്കുറിച്ചും നൽകുന്നതാണ്. ക്രിയായോഗസാര പുരാണവും അതുപോലെ തന്നെ ബൃഹത് നാരദീയ പുരാണവും മറ്റ് പുരാണങ്ങളിലേതുപോലെ തന്നെ അത്യുജ്വലങ്ങളായ പുരാണകഥാ വിവരണങ്ങൾ, ആചാരാനുഷ്ഠാനങ്ങൾ, വ്രതങ്ങൾ, പുണ്യക്ഷേത്രങ്ങൾ, ധാർമ്മിക ചര്യകൾ, വർണ്ണാശ്രമധർമ്മങ്ങൾ എന്നിവ നൽകുന്നതാണ്. ഇത്രയും ഉജ്ജ്വലങ്ങളായ 36 പുരാണങ്ങൾ കൂടാതെ ചെറിയ പുരാണങ്ങൾ വേറെയുമുണ്ട് എന്ന് പറയപ്പെടുന്നു. ഏതായാലും ഭാരതീയ ചിന്താധാരകൾ പല ആവർത്തി പഠിക്കുകയും പഠിപ്പിക്കുകയും അറിയുകയും അറിയിക്കുകയും ചെയ്യുവാനുള്ള ധർമ്മത്തിൽ പുരാണങ്ങളിലുള്ള ശാസ്ത്രീയ, ഭൗതിക, ആത്മീയ, ശാരീരികമായ തത്വങ്ങളെക്കുറിച്ച് പഠിക്കാനും പഠിപ്പിക്കാനുമുള്ള ഇന്ത്യൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് സയൻറ്റിഫിക് ഹെറിറ്റേജിൻ്റെ ധർമ്മബന്ധാവിൽ പുരാണങ്ങൾക്കുള്ള സ്ഥാനം, അവയിൽ അടങ്ങിയിരിക്കുന്ന ചരിത്രപരവും ശാസ്ത്രീയവുമായ വിവരണങ്ങളെ കണ്ടെത്തി അന്ധവിശ്വാസങ്ങളും അനാചാരങ്ങളും ഉണ്ടെങ്കിൽ മാറ്റി ഇന്നത്തെ കാലത്ത് പ്രയോജനപ്രദമാം വിധം അവയിൽ ഉപയോഗിക്കാൻ സാധിക്കാവുന്നതിനെ കണ്ടെത്തി നിങ്ങളിലേക്ക് എത്തിക്കുക എന്ന ധർമ്മം മാത്രമേ ഉള്ളൂ. പുരാണാചാര്യന്മാർ പറഞ്ഞതുപോലെ സമകാലീന പ്രസക്തിയില്ലാത്ത, അതുപോലെ തന്നെ കഥകൾ മാത്രമായ ഇന്നത്തെ കാലത്ത് വസ്തുതാപരമായി അനുയോജിക്കാൻ, അനുഷ്ഠിക്കാൻ, ആചരിക്കാൻ, പ്രയോഗത്തിൽ കൊണ്ടുവരാൻ ബുദ്ധിമുട്ടുള്ളവയെ തിരസ്കരിച്ച് നന്മയെ മുഴുവനും സ്വീകരിക്കാൻ സാധിക്കുന്ന ഒരു കർമ്മബന്ധാവിലേക്ക് ഇന്ത്യൻ ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ഓഫ് സയൻറ്റിഫിക് ഹെറിറ്റേജ് നടത്തുന്ന പഠന പദ്ധതികളിലേക്കും വിശകലനത്തിലേക്കും സംഗ്രഹത്തിൻ്റെ പഠനത്തിലേക്കും സഹസ്രാബ്ദങ്ങളായി ഭാരതീയർ അനുഷ്ഠിച്ചു വന്നിരുന്ന നന്മകളെക്കുറിച്ചും പഠിക്കുവാൻ നിങ്ങൾക്കേവർക്കും സ്വാഗതമരുളുന്നു. വിനീത പ്രണാമം.